ஒரு சில நேரங்களுக்குள்ளே சில வார்த்தைகளை பார்த்து நாம் சீக்கிரமாக கடந்து விடும். தயவு செய்து எல்லாரும் சீட்ல உட்காருங்க, அங்கங்க யாரும் நிக்க வேண்டாம். தயவு செய்து உட்காருங்க. இது தேவனுடைய வார்த்தையினுடைய நேரம். இது எல்லாவற்றுக்கும் மேலான கவனம் கனமும் உரியது. அங்கே எங்கும் நாம் விளையாட்டு புரோகிராமாக இந்த இடத்துல பார்த்து விட்டு கடந்து செல்ல முடியாது. ஆகவே எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் இடம் இருக்கிறது முன்னுக்கு வந்து இருங்க. அங்க யாரும் நிக்க வேண்டாம். தயவு செய்து ஹாலலோயா திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திற்கு ஒரு 10 எல்லாவிட்ட 20 நிமிடத்துக்குள்ளே நான் முடித்து விடுவேன். 10 எல்லாவிட்டால் 20 நிமிஷத்துக்குள்ளே நாம் கடந்து சென்று விடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும்.
திருப்ப வாசிங்க.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவள் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும்.
பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை தயவு செய்து நன்று கவனித்துக் கொள்ளுங்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னால், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஏதோ ஒரு காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டது, அல்லாவிட்டால் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி நடந்து கொண்டது என்று சொல்ல முடியாது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே சரித்திர பூர்வமாக அவருடைய பிறப்பை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, உலகத்தின் சரித்திர பூர்வத்திலையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் கவனித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஏனோ தானோ என்று சொல்லி உருவாக்கப்பட்டது ஒன்று அல்ல. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசித்த வார்த்தை, அது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை திருப்ப வாசிங்க.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும்.
நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினாலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அது தீர்க்கமாய் உரைக்கப்பட்டது. அதைத்தான் நாம் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. நான் சீக்கிரமாக சில வார்த்தைகளை பார்க்க விரும்புகிறேன். நான் முக்கியமாக சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறபடினாலே மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் சீக்கிரமாக. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம்.
எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்குள்ளுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது.
இங்கே சொல்றேன், பெத்லகேமிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காலகட்டத்திலே பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், சென்றார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. எல்லாம் பிளான் பண்ணப்பட்டு நடத்தப்பட்டு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிற காரியம் என்பதை இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் நடந்து விடவில்லை. இது ஏதோ ஒரு கூட்டம் இருந்து இயேசு இயேசு என்று சொல்லி ஆராதிக்குதே, ஏதோ ஒரு கூட்டம் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்குதே என்பதற்கு நேற்று இன்றைய நாள் காரணம் அல்ல. அது அனாதியிலே இந்த வேதம் எழுதப்படுகிற பொழுது அதிலே ஒரு வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த நாளில் இருந்தே என் இயேசுவின் பிறப்பை குறித்து வேதத்திலே அங்கு அங்கு அங்காக உரைக்கப்பட்டுக் கொண்டே வந்ததை நாம் மறந்துவிட முடியாது. மத்தேயு 2:6 வாசிங்கள். மத்தேயு 2:6
யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள்.
இந்த வார்த்தை தான் நாங்கள் முதல்ல மீகாவிலே வாசித்தோம். மீகான்றது இந்த வேதத்திலே இப்படி பிரித்து பார்த்தால் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியம். ஏசாயா தீர்க்கதரிசி என்பது இந்த வருஷத்துல இந்த பக்கத்தில் இருக்கிற காரியம். இந்த பக்கத்தில் நடக்க போகிறதை மறுபக்கத்தில் எழுதி அது இன்றைக்கு நம் மத்தியிலே நடந்து கொண்டு இருக்கிறதை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நான் கேட்கிறேன், எப்படி வருகிற வருஷத்தில் நடக்கிற காரியத்தை இந்த வருஷத்தில் என்னாலும் முன்னாலும் சொல்ல முடியும், தீர்க்கமாக சொல்ல முடியும், சரியாக சொல்ல முடியும், அப்படியே ஒன்றும் தவறாதபடிக்கு அது எப்படி நடந்து ஏற முடியும் என்று சொல்லி விஞ்ஞானம் வளர்ந்த இந்த பூமியிலே நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன், எனக்கு பதில் தர முடியுமா? விஞ்ஞானம் வளர்ந்த இந்த பூமியிலே நான் கேட்கிற ஒரு கேள்வி, பல ஆண்டுகளுக்கு பல வருஷங்களுக்கு முன்பதாக என் இயேசு இன்று பிறப்பா? அதுவும் ஊர், தேசம், பேர், நாட்கள் குறிக்கப்பட்டு இங்கே இப்படி ஒருவர் பிறப்பார். ஐயா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியால் கூட பேர் வைக்க முடியாமல் போய்விட்டது, என்ன பரிதாபம் இல்லையா? எல்லா தகப்பன் தாய்க்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் பேர் வைக்கணும்னு சொல்லுவார்கள். ஆனால் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அதை கூட முன்னாகவே முன்குறித்து எழுதப்பட்டதை நாம் மறக்க முடியாது. ஆச்சரியம் இல்லையா? ஆகையினாலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அது ஏனோ தானோ என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்படவில்லை. அது அனாதி திட்டத்தின்படியே நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் யாரும் மறந்து விட முடியாது. ஒன்று. இரண்டாவது, சரித்திரபூர்வமாக சில காரியங்கள் சொல்றேன். என்ன தெரியுமா? இந்த பூமியிலே மகா அலெக்சாண்டர் எழும்பி இருந்தார், மகாத்மா காந்தி எழும்பி இருந்தார், மார்ட்டின் லூத்தர் கிங் என்றவர் எழும்பி இருந்தார், இப்படியே பல ஞானவான்கள் எழும்பினார்கள், பல தெய்வங்கள் எழும்பினார்கள். அமெரிக்க நாட்டிலே பேர் சொல்லி பேர் புகழ்ந்த அநேக முதல் அதிபர்கள் இந்த பூமியிலே எழுந்திருந்தார்கள், பிறந்திருந்தார்கள். ஆனா அவர்களுடைய பேரை வைத்து இந்த 100 ஆண்டுகளை அவர்கள் புரிக்க முடியாமல் போய்விட்டது. காரணம் என்ன? ஐயா, இன்றைக்கு வருஷ கணக்குகள் எப்படி இடப்படுகிறது? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், சரித்திர பூர்வமாக என் ஆண்டவருடைய இயேசுவின் பிறப்பை உலகம் அங்கீகரிக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இத்தனை உலகத்தின் இத்தனை வருஷ ஆண்டுகள்ல எத்தனையோ மகத்தான ஞானிகள் எழும்பி இருந்தும் கூட வருஷங்களையும் காலங்களையும் பிரிக்க முடியாமல் போயிட்டதே. ஞானம் வளர்ந்த, விஞ்ஞானம் வளர்ந்த இந்த உலகத்திலே நான் கேட்கிற கேள்வி, ஏன்? ஏன் என் ஆண்டவருடைய இயேசுவின் பிறப்பு ஏதோ சும்மா கொடுக்கப்படவில்லை? அது அனாதி திட்டத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒன்று, அதை யாரும் மறக்க முடியாது. நீ மறைச்சால் எனக்கு சரியான பதில் தர வேண்டும், சரியான பதில் தர வேண்டும். சரி, அடுத்தது, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் இந்த உலகமெல்லாம் தெரிந்தோ தெரியாமலும் விரும்பியோ விரும்பாமலோ கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டுதானே இருக்கிறது. ஏன்? ஏன் எவ்வளவு குளிராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பனியாக இருந்தாலும் சரி, எல்லாம் லைட்டுகள் பூட்டி கிறிஸ்துமஸ் பரிசுத்த இரவு 24ஆம் தேதி இரவை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? பரிசுத்த இரவு. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்துவின் பிறப்பை அங்கீகரித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். ஏனோ தானோ என்று சொல்லி கிறிஸ்துவின் பிறப்பு உருவாக்கப்படவில்லை. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே, தாவீதின் ஊரிலே, பெத்லகேமிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லி உலகத்திலே இருக்கிற எண்ணிக்கடங்காத ஜனங்களுக்கு தெரியும். அவர் கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. இயேசு எங்க பிறந்தார்? அடுத்து, சரித்திரபூர்வமாக இஸ்ரவேல் தேசத்திலே இன்றும் இயேசு பிறந்த இடம், இயேசு வளர்ந்த இடம், இயேசு பேசிய இடம் எல்லாம் சரித்திர பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அல்லவா? உலகத்தில் இருந்து எண்ணிக்கிடாத ஜனக்கூட்டங்கள், உலகத்தில் இருந்து எண்ணிக்கிடங்காத ஜனக்கூட்டங்கள் இஸ்ரவேல் தேசத்தை கடந்து கடந்து போய் வந்து கொண்டு இருக்கிறார்களே. காரணம் என்ன? காரணம் என்ன? சரித்திர பூர்வமாக, சரித்திர பூர்வமாக இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய வளர்ப்பு, இயேசுவினுடைய மறுப்பு, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், இயேசுவினுடைய வரவு எல்லாம் அது சரித்திர பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீயும் மறக்க முடியாது, நானும் மறக்க முடியாது. அப்படியானால் நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ எனக்கு பதில் தர வேண்டும். மத்தேயு 2:6 திருப்ப வாசியுங்கள்.
இஸ்ரவேலியாலும் பிறகு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள்.
இந்த இஸ்ரவேல் தேசத்திலே பெத்லகேம் என்ற நரகம் அது பெரிய சிறிதாக இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பெத்லகேமை குறித்து பேச தொடங்கியாச்சு, தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே மீகாவிலே எழுதப்பட்டிருக்க என்ன, பல ஆண்டுகளுக்கு முன்ப இஸ்ரவேலுக்கே நீ சிறியவன், பெத்லகேமே பெத்லகேமே நீ யாரு? ஒரு சில காரியங்களை நான் இந்த இந்த ஆண்டவருடைய பிறப்பினுடைய நாட்களில் நடந்த சில காரியங்களை சீக்கிரமாக சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. பெத்லகேமில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பார். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பெத்லகேமை யாருக்கும் தெரியாது, பெத்லகேமை யாருக்கும் புரியாது. அது இஸ்ரவேல் தேசத்தில் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறது. எது? பெத்லகே. இன்றைக்கு இன்றைக்கு உலகத்திலே பெத்லகேம் என்ற நகரத்தை தெரியாத ஜனங்கள் அறிவு இஸ்ரவேல் தேசங்களை சுற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு இன்றைக்கு பெரிய பலமானது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த நகரத்திலே தான் இயேசு பிறந்தார். அந்த நகரத்திலே தான் இயேசு பிறந்தார். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு வடிவா கேளுங்க, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீ இந்த உலகத்தில் ஒரு அற்பமானவனாக இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உலகத்துக்கு நீ வேண்டாதவனாக இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உன்னுடைய உறவுகளுக்கு, உன்னுடைய நண்பர்களுக்கு, யாருக்கா இருந்தாலும் சரி, வேண்டாதவனாய், தள்ளிவிடப்பட்டவனாய், அற்பமானவனாய் இருக்கலாம். நான் ஒன்று சொல்லவா, இதே சூழ்நிலையிலே தான் அந்த பெத்லகேம் நகரமும் இருந்தது என்பதை மறந்து விடாதே. எப்பொழுது இருந்தது? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கும் வரைக்கும் பெத்லகேமை யாரும் அறியவில்லையே. ஆனா எப்ப பெத்லகேமிலே போய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அண்டையில இருந்து பெத்லகேமுக்கு இருக்கிற மரியாதை என்ன தெரியுமா? பெத்லகேமுக்கு இருக்கிற பலம் என்ன தெரியுமா? பெத்லகேமை தெரியாத ஜனக்கூட்டம் இல்லையே. ஆசாரியர்கள், வேதபாரர்கள், அவர்கள், இவர்கள், ராஜாக்கள் எல்லாரும் உட்டு பார்த்த இடம் என்ன தெரியுமா? பெத்லகேம், பெத்லகேம், பெத்லகேம். ஏன்? அங்கே இயேசு பிறந்தா. இந்த கிறிஸ்துமஸ் நாள், இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்திலே உன்னுடைய உள்ளத்திலே இந்த இயேசு பிறப்பாரே ஆனால், உன்னுடைய உள்ளத்திலே இந்த ஆண்டவர் பிறப்பாரே ஆனால், உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருந்தது போல தொடர்ந்து இருக்கவே இருக்காது. அதற்கு நான் சாட்சி. இதுவரைக்கும் உடைய வாழ்க்கை குடியிலும் வரியிலும் எண்ணத்திலையும் இருந்தது என்னது அங்காலே வைத்துவிடு. இதுவரைக்கும் சமாதானம் இல்லாமல் பிரச்சனையும் அதிகம் எதுவும் அங்காலே வைத்துவிடு. ஆனால் பெத்லகேமிலே இயேசு எப்ப பிறந்தாரோ, உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எப்ப இயேசு பிறந்தாரோ, அன்றைக்கு உனக்கும் எனக்கும் ரட்சிப்பின் நாள், விடுதலையின் நாள், சமாதானத்தின் நாள். இதை மறந்து விடாதே. ஏதோ வந்திருந்து கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அப்படியும் இப்படியும் கொண்டாடி விட்டு போகிறோம் என்று சொல்லி நினைத்து விடாதே. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இன்னைக்கு பிறப்பாரே இருந்தால், உன்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது போல இருக்கவே இருக்க முடியாது. ஐயா, எத்தனை வருஷ காலமாக நீ வாழ்கிறாய்? எத்தனை வருஷ காலமாக எண்ணத்தில் நீ வாழ்ந்ததில் எண்ணத்தை கண்டுவிட்டாய். உன்னுடைய துக்கம் எவ்வளவு, உன்னுடைய துன்பம் எவ்வளவு, உன்னுடைய கண்ணீர் எவ்வளவு. என் ஆண்டவரை உன் உள்ளத்திலே பிறக்க விடு. என் ஆண்டவருக்குரிய கனத்தை கொடுத்து விடு. என் ஆண்டவருக்குரிய மகிமையை கொடுத்து விடு. அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். லூக்கா 1:26 வாசிங்கள். லூக்கா 1:26 சீக்கிரமாக வாசிங்கள்.
6 காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருப பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருப பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, மரியாளுக்கு இயேசுவுக்கு பெயரிடுவது கூட தூதரனாலே குறிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. வாசிங்க தொடர்ந்து.
அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காதனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான்.
ஓகே, அப்படியே லூக்கா 2:6 வாசிங்கள்.
அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராஜனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாகிய நியமிக்கப்பட்டிருந்த கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்போரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகன்
இங்க ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னால், மரியாளுக்கு தேவனிடத்திலே இருந்து ஒரு காரியம் புறப்பட்டது. என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு மரியாளுக்கு உருவாக்கப்பட்டது. அந்த வேளையிலே மரியாள் திருமணம் ஆகாதவளாக இருந்தாலும் அவள் பயந்த பொழுது என்ன நடந்தது? தேவனுடைய தூதன் அவர்களை உற்சாகப்படுத்தி, பயப்படாதே, இது தேவனாலே உருவாக்கப்படுகிற காரியம், இதிலே உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய பயத்தை விட்டு எழுந்து நடந்து சொன்ன பொழுது அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவர் பாவிக்கிற நடத்துகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும், தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய தூதன் வந்து சொன்னபொழுது என்ன தெரியுமா சொன்னான்? கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, இரக்கம் பெற்றவளே வாழ்க, கனம் பெற்றவளே வாழ்க. அந்த வாழ்த்துதலை பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷி மரியாளாக இருக்கிறாள் இல்லையா? மரியாளுடைய பிரதானமான வேலை என்ன தெரியுமா? இயேசுவை எப்படியாவது பெத்லகேமுக்கு கொண்டு போகிறது. வடிவே கேளுங்க, இயேசுவை பெத்லகேம் என்ற இடத்திலேதான் இயேசு புறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசினாலே உரைக்கப்பட்டிருக்க, இயேசுவை பெத்லகேமுக்கு கொண்டு போகிற மகாபெரிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? மரியாளுக்கு இருந்தது. சோ மரியாள் பெத்லகேமிலே இயேசுவை கொண்டு போன உடனே, பிறந்த உடனே என்ன தெரியுமா வந்தது? தூதன் வந்து என்ன தெரியுமா ஆயர்களுக்கு என்ன தெரியுமா சொன்னான்? ரட்சிப்பு, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, சமாதானம் பூமியிலே உண்டாவதாக. ஏன் தெரியுமா? ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி. மரியாளுடைய பிரதானமான வேலை என்னவா இருந்தது தெரியுமா? பெத்லகேமுக்கு இயேசுவை கொண்டு போகிற பொழுது இயேசுவை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு கொடுத்த மகத்தான பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? இயேசுவை பெத்லகேமுக்கு கொண்டு போகிறது. நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தூதர்கள் ஆயர்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆராதனை செய்தார்கள். ஆராதனை செய்தார்கள். ஏன்? ரட்சிப்பு பிறந்தது, பாதுகாப்பு பிறந்தது, நமக்கு விடுதலை உண்டாயிற்று, எங்களுக்கு வெற்றி உண்டாயிற்று என்று சொல்லி ஆயர்கள் அறிந்த பொழுது மகிழ்ந்து கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ இன்றைக்கு இயேசுவை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு செல்லுகிறாய்? விளங்குறதா நான் என்ன பேசுறேன்னு சொல்லி மரியாள் தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கனவாக இயேசுவை சுமந்து கொண்டு பெத்லகேமுக்கு வந்தாள். அதன் அடிப்படையிலே ரட்சிப்பு பிறந்தது, விடுதலை உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது, சந்தோஷம் உண்டானது. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? நீ இயேசுவை எதுவரைக்கும் சுமந்து செல்லுகிறோ? வழங்குதான் நான் என்ன சொல்றேன் சொல்லி, இயேசுவை நாம் எதுவரைக்கும் கொண்டு செல்லுகிறோ? நீ ஒருவன் மத்தியிலே இயேசுவை கொண்டு சென்று அவன் பாதுகாக்கப்பட்டு அவன் சமாதானத்தோடு வாழ்வானேயா இருந்தான், அது உனக்கு கிறிஸ்மஸ். அது உனக்கு கிறிஸ்மஸ். உலகத்திலே கிறிஸ்மஸ் எப்படி தெரியுமா கொண்டாடுகிறார்கள்? குடி குடி என்று குடித்து, வெறி வெறி என்று வெறுத்து, பத்து பத்து என்று பத்து, இருதயத்தை கெடுத்து, வாழ்க்கை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, இதைத்தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். ஐயோ பரிதாபம். நரகத்தில் படுகிற பாட்டை விட இந்த பூமியிலையும் நரக வாழ்க்கை வாழ்ந்து செல்லுகிற மனிதர்கள் கூட்டம் அல்லவா? என்னுடைய கேள்வி இன்றைக்கு உங்களை பாட்டு என்ன தெரியுமா? நீ எது வரைக்கும் இயேசுவை கொண்டு செல்லுகிறாய்? மரியாளுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவள் திருமணம் ஆகாத ஒரு பெண்மணி. அவளுக்கு சமுதாயத்திலே அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள், பக்கத்தில் இருக்கிறவள இருந்து போறவன் வாரவன் எல்லாரும் அவளை கேள்த்தனம் செய்யலாம். ஆனாலும் அவருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? பெத்லகேமிலே இயேசு பிறக்க வேண்டும். பெத்லகேம் வரைக்கும் இயேசுவை கொண்டு செல்லுகிற பொறுப்பு யாருக்கு இருந்தது? மரியாளுக்கு இருந்தது. இன்றைக்கு உன்னை நான் பாட்டு கேட்கிறது என்ன தெரியுமா? எதுவரைக்கும் இயேசுவை நீ சுமந்து செல்லுகிறாய்? அதனூடாக எத்தனை பேருக்கு ரட்சிப்பு உருவாக்கப்படுகிறது? எத்தனை பேர் தங்களுடைய நரக வாழ்க்கையில இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்? எத்தனை பேர் கண்ணீரின் வாழ்க்கையில இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் சொல்லி? வருஷா வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், வருஷா வருஷம் நல்லாய் உடுத்திக் கொள்ளுகிறோம், வருஷா வருஷம் பாட்டை பாடி எல்லாம் கம்பீரித்து கொண்டாடுகிறோம். ஏன் இயேசு பிறந்தா? நான் கேட்கிறேன், உனக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லிச்சுன்னா நீ இயேசுவை சுமந்து செல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். நீ இயேசுவை சுமந்து செல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் பாரம் உன் மீது விழுந்தாலும் இயேசுவை சுமந்து செல்லுகிறவனாய் இருக்கிற நீதான் இயேசுவின் அடிமை என்பதை மறந்து விடாதே. யோசேப்பு, சீக்கிரமா போற யோசேப்பு, மத்தேயு 1:18 25 வரையும் வாசிங்கள். மத்தேயு 1:18
அவருடைய தாயாகிய மரியா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொற்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான்.
அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை மீட்டவர்களை என்ன ரட்சிப்பார் என்று சொல்லி யோசேப்புக்கு நடந்த பிரச்சனை என்ன தெரியுமா? யோசேப்பு நீதிமான். அவன் நீதிமானாய் இருந்தபடியினாலே தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை இரகசியமாய் தள்ளிவிட்டு கடந்து செல்லாம் சொல்லி யோசித்தாள். ஆனால் தேவதூதன் அவனுக்கு இறங்கி என்னதா, நீ அப்படி செய்யாத ஐயா நீதிமான். அவெல்லாம் நீதிமான் என்று சொல்லி தைரியப்பட்டு சொல்லுகிறோம் இல்லையா? நீதிமானுடைய கல்ச்சர், நீதிமானுடைய கரெக்டர் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? யோசேப்பு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவன் நீதிமானா இருந்தபடியா அவனுடைய கண்ணுக்கு, அநேகருடைய கண்களுக்கு, அநேகருடைய காரியம், அநேக காரியங்கள் அநியாயமாகத்தான் தெரியும். ஆனால் தேவன் சொன்னார் என்ன தெரியுமா? யோசேப்பு நீ அப்படி செய்யாத அநேகருடைய கண்களுக்கு என்ன தெரியுமா? அநேகருடைய காரியங்கள், அநேகருடைய வேலைப்பாடுகள், அநேகருடைய நடத்தைகள், அநேகருடைய சேர்க்கைகள் எல்லாம் அநியாயமாகத்தான் தெரியும். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? சேர்த்துக்கள்.
யோசேப்புடைய பிரதானமான ஊழியம் என்ன தெரியுமா? மரியாள் கிறிஸ்துவை பெத்தலகேமுக்கு கொண்டு போகும் வரைக்கும் யோசேப்பு மரியாளோடு கூட சென்று அந்த ஊழியம் நிறைவேறும் வரைக்கும் அவன் பக்க ஊழியமாக இருந்து கொண்டே இருந்தான். மறந்துடாதங்க, தெரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லி. நாம எல்லாரும் மற்றவர்கள் ஊழியம் செய்கிற பொழுது அவருடைய பாதுகாப்புக்கு அந்த ஊழியத்துக்கு என்று சொல்லி நாம் ஒரு சிலர் அழைக்கப்பட்டிருக்கோம், தெரியுமா? யோசேப்புடைய பிரதானமான வேலை என்ன? என்ன வேலை? மரியாளை பத்திரமாக கொண்டு செல்லுவது. மரியாள் போக வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டும். எங்க இயேசு எங்க போகணுமோ, எந்த குடும்பத்துக்கு போகணுமோ, எங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு யோசேப்புடைய மிக முக்கியமான காரியம், அவனுடைய ஊழிய பங்கு அதுல இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஐயா, அநேக காரியமும் கண்களுக்கு அநியாயமாக தெரிந்தாலும், அநேக பிரச்சனைகள் உனக்கு அநியாயமாக தெரிந்தாலும், நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கல், என்ன தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், பேசாம இரு, தொடர்ந்து செயல்படு. கர்த்தர் இயேசு பெத்தலகேமுக்கு போக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஐயா, நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இயேசுவை சுமந்து செல்லுகிற உனக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு நுகம் இருந்தாலும், எவ்வளவு காரியம் இருந்தாலும், இயேசு பெத்தலகேமிலே பிறப்பதற்கு நீ காரியமா இருந்தால், நீ கிருபை பெற்றவள், நீ இரக்கம் பெற்றவள், நீ சமாதானம் பெற்றவள். ஏன்? இயேசு பாவத்திலையும் அடிமைத்தனத்திலையும் கட்டுக்களையும் பிசாசின் பிடியிலையும் இருக்கிற அந்த ஜனத்தினுடைய உள்ளத்திலே பிறப்பாரேயாய் இருந்தால், அதற்கு நீ யோசிப்பை போல ஊழியம் செய், மரியாதை போல ஊழியம் செய். அந்த இடத்திலே உனக்கு என்ன தெரியுமா நடக்கிறது? அதுதான் உனக்கு கிறிஸ்மஸ். அதுதான் உனக்கு கிறிஸ்மஸ். இயேசு பெத்தலகேமிலே பிறந்திருக்காவிட்டால் தீர்க்க தரிசனங்கள் பொய்யாயிருக்கும். இயேசுடைய பிறப்பு காலங்கள் அங்கும் இங்கும் ஏறி இருந்தால் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு சொல்லி காலத்தை பிரித்துவிட முடியாது. இப்படி பேசிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் பேசலாம். அடுத்த கடைசி பாயிண்ட் என்ன தெரியுமா? வாசிங்க மத்தேயு 2:1-2 வாசிங்க. மத்தேயு 2:1-2.
ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
சாஸ்திரிகள் எல்லாம் என்ன தெரியுமா செய்தாங்க? இயேசுவை தேடினார்கள். இயேசுவை என்ன செய்தார்கள்? பிறந்திருக்கிற பாலனை, பிறந்திருக்கிற இயேசுவை அவர்கள் என்ன செய்தார்கள்? தேடினார்கள். ஐயா, உனக்கு கிறிஸ்துமஸ் என்னன்னு தெரியுமா? இயேசுவை தேடு, இயேசுவை தேடு, ஆண்டவரை தேடு. வேதத்தில் அறிவு இருக்கலாம், வேதத்தின் ஞானம் இருக்கலாம், வேத பண்டிதனாய் இருக்கலாம், கிறிஸ்துவை தேடாமல் வார்த்தைகள் மாற்றும் விடுவதிலே உனக்கு என்னையா கிறிஸ்துமஸ்? வேதத்தை தூக்கினவன் எவனும் கிறிஸ்தவன் கிடையாது, சொல்லுகிறேன் கேளுங்க. வேதத்தை தூக்கினவன் எவனும் கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்துவை போல வாழுகிறவன் மாத்திரம்தான் கிறிஸ்தவன். அந்த நாட்களில் இருந்த வேத பண்டிதர்கள் என்ன செய்றாங்க? இயேசுவை தேடினார்கள். நட்சத்திரத்தை நான் கண்டேன், இன்னைக்கு அநேகர் நட்சத்திரத்தை பார்த்தே ஏமாந்து போயிடுறாங்க. கிறிஸ்துவை விட்டு விட்டாங்க. ஐயா, இயேசுவை விட்டு விட்டாங்க, நட்சத்திரத்தையே பார்க்கிறாங்க. தொங்குது உலகமெல்லாம் நட்சத்திரம். அந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடினார்கள், இயேசுவை தேடினார்கள், இயேசுவை தேடினார்கள். அல்லாயா அவனுக்கு கிறிஸ்துமஸ். அடுத்ததை வாசிப்போமா? மத்தேயு 2:11 வாசிங்கள். கடைசியாக மத்தேயு 2:11.
அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளப்போளத்தையும் அதுக்கு காணிக்கையாக வைத்தார்கள்.
வாசிங்க.
பின்பு அவர்கள் ஏரோதிடம்,
அதை விடுங்க, Luke 2:13-14 வாசிங்கள்.
அந்த ஜனமே, பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா? தேவ தூதர்கள், மேய்ப்பர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா செய்தாங்க? தேவனுக்கு ஆராதனை செய்தாங்க. ஆராதனை, மகிமை, மகிமை உண்டாவது. இன்றைக்கு ஜனங்கள் இந்த பூமியிலே பிறந்தவர்கள் அநேகர் தங்களுக்கு மகிமை தேடித்திருக்கிறார்கள். அந்தஸ்து இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். ஆனால் பெரிய வேதத்தை படித்த பெரிய பண்டிதர்கள் என்ன தெரியாத, தங்கிட்ட இருந்த வெள்ளை பழங்கள், பொன், வெள்ளி எல்லாவற்றையும் கொண்டு வந்து பாலனுக்கு முன்பாக வைத்துவிட்டு அவர்களை பணிந்து கொண்டார்கள். அவர்களை பணிந்து கொண்டார்கள். கடைசியா வாசித்த வசனத்தை வாசிங்க, 13-14.
அந்த ஜனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு
மகிமை,
பூமியிலே சமாதானம்,
சமாதானம்
மனுஷர் மேல்
மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி
தேவனை துதித்தார்கள்.
வாசிங்க,
தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருந்த பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள்.
பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பருடைய வேலை என்ன? அவங்க எல்லாம் சுவிசேஷம் இயேசு பிறந்ததை சொல்ல தொடங்கிட்டாங்க. ஆனா முதல்ல என்ன செய்தாங்க தெரியுமா? கணம் செலுத்தினாங்க, தூதர்களோடு இணைந்து கொண்டாங்க. படித்த வேத பண்டிதர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? தேவனிடத்தில் வந்து, ஐயா நான் சொல்லுகிறேன் கேளுங்க, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, பணம் எல்லாம் இயேசுக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது தெரியுமா? ஒருவர் கேட்டார், வல்லமை உள்ள தேவன் உனக்கு வேண்டுமா, வல்லமை உனக்கு வேண்டுமான்னு சொல்லி. என்ன வேணும்? படித்தவர்களே பட்டம் தெரிந்தவர்களே சொல்லுங்கள், படித்த வல்லமை உள்ள தேவன் உனக்கு வேண்டுமா, இல்லாவிட்டால் வல்லமை வேண்டுமா? பணம் உனக்கு வேண்டுமா, பணத்தை கொடுக்கிற தேவன் உனக்கு வேண்டுமா? அந்தஸ்து உனக்கு வேண்டுமா, அந்தஸ்தை கொடுக்கிற தேவன் உனக்கு வேண்டுமா? இயேசு உன் வாழ்க்கையில இன்றைக்கு பிறக்கணும். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? தேவ தூதர்கள், சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தது என்ன தெரியுமா? கனத்தை செலுத்தினார்கள், தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி புலம்பினார்கள். அதை நாம் இந்த வேளையிலே செய்வோமே, அதை நாம் இந்த வேளையிலே செய்வோமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு கனம் உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்தில் எங்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நீ எது வரைக்கும் இயேசுவை கொண்டு செல்லுகிறாய்? இயேசு பிறக்க வேண்டிய இடங்களில் பிறக்கிறாரா சொல்லு. நீ பெத்லகேமாக இதுவரைக்கும் ஒருவருக்கும் பிரயோசனம் இல்லாமல் இருக்கலாம். இயேசு உன் வாழ்க்கையிலே பிறந்தா உன் வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்படும். யோசேப்பை போல ஒரு ஊழியத்தை செய்கிறவனா இருந்தால் அதை தேவனுக்கு முன்பாக செயல்படு, சரியாய் செயல்படு. அல்லேலூயா.